வீட்டுக்கு ஒரு பிள்ளை. சித்திரம். எழுதியவர் ஜெயக்குமார்.
அம்மா, அம்மா.
யாரு? சாந்தி, வாமா. வா 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 வா.
எப்படிமா இருக்க?
நான் நல்லா இருக்கேம்மா.
அப்பா எப்படிமா இருக்காரு?
நல்லா இருக்காரு. ஆமா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் வீட்டுக்காரர் வரல?
வரலம்மா, அவருக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்கல, அதான் நான் மட்டும் வந்திருக்கேன்.
அப்படியா சாந்தி?
ஆமாம்மா. ஏமா, அப்பா இன்னும் வரலையா?
இன்னும் இல்லம்மா, அவர் இப்ப வர்ற நேரம் தான். சரி, நீ இரு, நான் போய் காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன்.
என்
பையன் தினேஷ பிஇ சேர்க்கலான்னு இருக்கோம்.
ரொம்ப சந்தோஷம்.
ஆனா பணம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா.
அப்படியா? என்ன பண்ண போறீங்க?
அவரும் பல இடத்துல முயற்சி பண்ணிட்டா இருப்பா. தினேஷ் பிஇ தான் படிப்பேன்னு அடம் பிடிக்கிறான்.
ஏமா சாந்தி, அவன் அந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கானாமா?
மார்க் கம்மியா தான் எடுத்திருக்கான், அதனாலதான் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு.
ஏமா, மார்க் அதிகமா வாங்கியிருந்தா பணம் கட்ட தேவையில்ல.
ஆமாப்பா, அவரும் தினேஷ் ஆசைப்படுற மாதிரியே பிஇ சேர்த்துலான்னு சொல்றாரு. அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்பா.
நான் என்னமா செய்ய முடியும்?
என்னப்பா இப்படி சொல்றீங்க? இந்த மாசம் நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க, எப்படியும் பணம் வரும், அந்த பணம் வந்தா குடுங்கன்னு தான் கேக்குறேன்.
சாந்தி, அந்த பணத்துல உனக்கு, உன் தங்கச்சி அனிதா, உங்க அண்ணன் திலீப்புக்கு பிரிச்சு கொடுத்துட்டு மீதி பணத்துல நாங்க ஒரு வீடு வாங்கிடலாம்னு இருக்கோமா?
என்னப்பா எங்களோட நிலைமைய சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க இப்படி பேசுறீங்க?
நீ சொல்றது புரியுதுமா, ஆனா பணத்தை உனக்கே கொடுத்துட்டா அவங்க என்ன விரோதி மாதிரி பாப்பாங்களேமா?
என்னப்பா என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நீங்க மத்தவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க.
சாந்தி, நீ மட்டும் எனக்கு மகள்னா பிரச்சனையே இல்லம்மா, மத்த ரெண்டு பேர் இருக்காங்களே.
அப்போ நீங்க ஒரு முடிவோட தான் இருக்கீங்க?
முடிவு இல்லம்மா, இருக்கிறத சொல்லிட்டேன்.
சரிப்பா, நீங்க உங்க முடிவு படியே செய்யுங்க, நான் கிளம்புறேன்.
அட இருமா சாந்தி, நான் என்ன சொல்றேன்னா?
நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க, நான் கிளம்புறேன்.
கோவிச்சுக்காதம்மா, நான் சொல்றது கேளுமா?
இனிமே கேக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அம்மா வந்தா சொல்லிடுங்க, நான் போறேன்.
சாந்தி, அட என்ன புள்ள இவா, நான் இவ்வளவு சொல்ற கேட்காம போயிட்டே இருக்கல.
என்னங்க இது? ஐயோ, என்னங்க கையில கட்டோட வந்திருக்கீங்க?
ஒண்ணும் இல்ல சுந்தரி, ஒண்ணும் இல்ல. வேலையில இரும்பு தகட்டை இருக்கும் போது அப்படியே கையில கிழிச்சிடுச்சு.
ஐயோ, எங்க எத்தனை வருஷமா நீங்க ரயில்வேல வேலை செய்யறீங்க, இது வரைக்கும் ஒரு சின்ன அடி கூட படாம கவனமா இருப்பீங்களே, ஆனா இன்னைக்கு எப்படிங்க இவ்வளவு கவன குறைவா ஆச்சு?
என்ன பண்றது சுந்தரி, நம்ம பொண்ணு சாந்தி நேத்து அப்படி பேசிட்டு போனதையே நினைச்சிட்டு
இருந்துட்டேன். அவ வரட்டும், அவளை உண்ட இல்லன்னு.
சுந்தரி, அவளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா, நான் தான் பணம் கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணிட்டேன்.
ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அவளுக்கு நாம என்னங்க குறை வச்சோம்? எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறவ தானே இந்த சாந்தி.
அம்மா, அம்மா.
திலீப் வாப்பா, வா வா.
அப்பா எங்கம்மா?
இதோ இருக்காருடா. டேய், உங்க அப்பாவை பாருடா.
அப்பா, என்னப்பாச்சு உங்களுக்கு? கையில அடிபட்டதுன்னு அந்த சோமண்ண சொன்னாரு.
ஆமாண்டா திலீப், சோமுதா என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு இப்போ வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போனான்.
ஏண்டா திலீப், உனக்கு தெரிஞ்ச பிறகு நீ மட்டும் வந்திருக்க, உன் பொண்டாட்டி வரலையா?
அம்மா, நான் வீட்ல இருந்து வரலமா, ஆபீஸ் வேலையா வெளியே போயிட்டு இருந்தேன். வழியில சோமண்ண சொன்னதும் அப்படியே இங்க வந்துட்டேன்.
டேய் திலீப், நீ போய் வேலையை பாருடா, எனக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, ரெண்டு நாள் ஓய்வு எடுத்தா சரியா போயிடும்.
ஏம்பா, இந்த மாசத்தோட நீங்க வேலையில இருந்து ஓய்வு பெற போறீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையா பார்த்து செஞ்சாதானே நல்லது. அதுக்கு தம்பா சொன்னேன்.
அது எனக்கு தெரியுதுடா, ஆனா என்னோட வேலை எப்படின்னு உனக்கு சொன்னா புரியாது. சரி சரி சுந்தரி, அவனுக்கு சாப்பாடு போடுமா?
இல்லப்பா, நான் சாப்பிட்டுட்டேன். சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சாயங்காலமா கீதாவையும் பசங்களையும் கூட்டிட்டு வரேன். வரமா?
போயிட்டு வாப்பா. எங்க திலீப பாத்தீங்களா? உங்களுக்கு அடிபட்டு இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்துட்டான். ஆனா நம்ம சாந்தியும் இருக்காளே,
நம்ம பையனுக்கு இருக்கிற பாசம் கூட நம்ம பொண்ணுக்கு இல்லாம போச்சுங்களே.
சுந்தரி, திலீப்புக்கு பாசம் இருந்தா மட்டும் போதுமா? அவன் பொண்டாட்டி கீதாவுக்கு நம்மள கண்டாலே ஆகலையே. ஆனா சாந்தி புருஷன் நம்ம மேல அன்பா தானே இருப்பாரு.
அவரு அன்பா இருந்தா போதுங்களா? நாம பெத்ததுக்கு அது இல்லையேன்னு தான் வருத்தமா இருக்கு.
சுந்தரி, சாந்திக்கு நம்ம கிட்ட கேட்க உரிமை இருக்கு, கேக்குறா.
ஏங்க, அப்படித்தானே நம்ம மருமகளுக்கும் உரிமை இருக்கும். அவ புருஷனோட அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுவும் இந்த சாந்திக்கு கல்யாண ஏற்பாடு ஆன உடனே சாந்திக்கு தலகாலு புரியாம கீதா கிட்ட தினமும் சண்டைய போட்டா. அவளும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டு இருப்பா? அதான், குடும்பத்தோட தனியா போயிட்டா. அவ மேல தப்பு ஒண்ணு சொல்ல முடியாதுங்க.
ஆமா, எப்படி இங்க மட்டும் மாமியார் மருமகள் ஒத்துமையா இருக்கீங்க?
அவளை என் மருமகளா நான் பாக்கலங்க, மகளாவே பாக்கறேன். அவளும் அப்படித்தானே என்கிட்ட நடந்துக்கிறா?
இப்படி ஒரு பாசம் உள்ள வீடு வேற எங்கேயும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன்.
ஆமா ஆமா, இதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, நான் போய் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். இல்லனா இதுக்கு வேற அந்த சாந்தி குதிப்பா.
சும்மா சொல்லக்கூடாது சுந்தரி, என் பொண்ணு உன்னை ரொம்பவே பயமுறுத்தி வச்சிருக்கா. போய் சொல்லிட்டு வா.
சரி சரி.
என்ன சுந்தரி, சாந்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டாளாமே.
பாத்தீங்களா, அவளுக்கு அப்பாவை விட பணத்து மேலதான் பாசம் அதிகமா இருக்கு.
ஆனாலும் மாப்பிள்ள வந்துட்டு போனாரே, அது போதும்.
என்ன போதும்? உங்களாலதான் அவர்கிட்ட நான் எதுவுமே கேக்கல. இல்லனா அவளை திட்டி தீத்திருப்பேன்.
சுந்தரி, மாப்பிள்ளதான் பணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
அப்புறம் எதுக்கு அவளுக்கு கோவம்? உங்களை பாக்க வந்திருக்கலாம்ல.
சாந்திக்கு சின்ன ஆசை சுந்தரி, அவ பையன் தினேஷ் பி படிக்கணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு அவளுக்குள்ள இருக்கத்தானே செய்யும்.
ஆமா ஆமா, நீங்க உங்க பொண்ண விட்டு கொடுத்து பேச மாட்டீங்களே.
சரி சரி விடு. அது சரி, நான் நாளைக்கு வேலைக்கு போகணும், அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். அப்போ இன்னையோட ரயில்வே வேலைக்கு நிரந்தர ஓய்வு கிடைச்சாச்சு.
இவ்வளவு நாளா உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த எனக்கும் இனிமே ஓய்வு கிடைச்சாச்சு.
உனக்கு எப்படி சுந்தரி ஓய்வு கிடைக்கும்? இனிமேதான் வேலை அதிகம்.
என்ன சொல்றீங்க, மறுபடியும் வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போறீங்களா?
இல்ல சுந்தரி, இவ்வளவு நாளா எதையாவது சாப்பாடுன்னு செஞ்சு கொடுத்துருவேன், நானும் சாப்பிட்டுடுவேன். ஆனா இனிமே வீட்டுல உட்காந்து நாக்குக்கு ருசியா உன்னை சமைச்சு போட சொல்லி சாப்பிட்டுகிட்டே இருப்பேன்.
ஆமா ஆமா, வயசான காலத்துல உங்களுக்கு நாக்குக்கு ருசியா கேக்குதா?
அம்மா அம்மா,
வாப்பா திலீப், வாவா.
என்னம்மா, அப்பா இன்னையோட ரிட்டையர் ஆயிட்டாரா?
ஆமாட்டா திலீப்.
அப்பா, நீங்க ரெண்டு பேரும் இனிமே இந்த ரயில்வே காலனி வீட்டை காலி பண்ணி ஆகணும்ல?
ஆமாப்பா.
உங்களுக்கு வரப்போற பணத்தை என்ன பண்ண போறீங்க?
என்னடா திடீர்னு கேக்குற?
இல்லப்பா, நேத்து வேலை விஷயமா சாந்தி இருக்கிற ஊர் பக்கம் போயிருந்தேன், அப்படியே சாந்தி வீட்டுக்கும் போயிருந்தேன்.
அப்படியா? என்னடா சொன்ன சாந்தி?
அவ பணம் கேட்டாலாம், அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அவ புருஷனும் அடுத்தவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா தன் பையனை பிஇ படிக்க வச்சே ஆகணும்னு சாந்தி ஒரே முடிவா இருக்காளாம். ஆனா அப்பா அதை புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா பேசினான்.
பாத்தீங்களா அவ எப்படி சொல்லிருக்கான்னு.
அம்மா இருங்கம்மா. அப்பா, நீங்க பணத்தை என்ன செய்ய போறீங்க?
வர்ற பணத்துல ஒரு வீடு வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிருந்தேன் திலீப். ஆனா சாந்தி கேட்டதுல இருந்து இப்ப புரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கேன்.
அப்பா, நீங்க எதுவும் யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் ஒண்ணு சொல்றேன், அதன்படி செய்யுங்க.
என்ன யோசனை சொல்லு.
இருங்க சொல்றேன். ஒருத்தர் வர சொல்லிருக்கேன், ஆனா இன்னும் வரலையே. அது ஆட்டோ வருது.
யாரு திலீப் ஆட்டோல வர்றது?
அட, சாந்தி தான் ஆட்டோல இருந்து இறங்குறா. வாமா சாந்தி.
ஏண்டா திலீப், சாந்திய வர சொல்லி இருந்தியா?
ஆமாமா. அப்பா, சாந்தி வந்தாச்சு, என்னன்னு சொல்லட்டுமா?
சொல்லுப்பா.
அப்பா, சாந்தி எவ்வளவு பணம் கேக்குதோ குடுங்க.
டேய் திலீப், அது எப்படிரா, மூணு பேருக்கு தானே பங்கு கொடுக்கணும்.
அம்மா இருங்கம்மா, பையனை படிக்க வைக்க தானம்மா சாந்தி பணம் கேக்குது. அதுவும் இல்லாம அனிதா கிட்ட நான் போன்ல இந்த விஷயத்த பத்தி சொன்னேம்மா, அனிதாவும் சரிட்டா. அப்படி அவளுக்கு பணம் அவசியமா தேவைப்பட்டா நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிருக்கேம்மா.
ஏண்டா, நாங்க இருக்கிறதுக்கு வீடு எதுவும் வேண்டாமா?
அம்மா, நான் வரும்போதே அப்பா நாக்குக்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இனிமே அப்பாவுக்கு நேரத்துக்கு ருசியா சமைச்சு போட, அவரு மருமக இருக்கா, சாப்பிடட்டும். நீங்களும் நல்லா ஓய்விடுங்க.
சாந்தி, இந்த மாதிரி ஒரு அண்ணனும் தங்கச்சியும் உனக்கு கிடைக்கவே நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன, என் கூட வேலை செய்யற நிறைய பேரோட பிள்ளைங்க இந்த பணத்துக்காக எப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு வெட்டு குத்துன்னு அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? ஆனா இவங்க இப்படி உனக்காக விட்டு கொடுத்து எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க.
ஆமாப்பா.
சாந்தி, எனக்கு அடிபட்டப்ப கூட உனக்கு போன் பண்ணி நீ வரல. ஆனா திலீப் விஷயத்த கேள்விப்பட்டவுடனே ஓடி வந்து பாத்துட்டு போனான். அனிதாவும் போன்ல விசாரிச்சா. உண்மையிலேயே இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா.
அப்பா, நான் தான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். இப்படி அண்ணனும் தங்கச்சியும் எனக்காக விட்டு கொடுக்கும் போது நான் மட்டும் இப்படி நடந்துகிட்டது எனக்கே வெக்கமா இருக்குப்பா. உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு நீங்க பணம் கொடுக்காததுதான் பெருசா தெரிஞ்சது தவிர இது எனக்கு பெருசாவே தெரியல. அந்த அளவுக்கு என் சுயநலம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருக்கப்பா.
சாந்தி, திலீப போல ஒரு பிள்ளை ஒவ்வொரு வீட்லயும் இருந்துட்டா போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை தன்னால வந்துடும். சண்டை சச்சரவு இருக்காது. சாந்தி, எனக்கு பணம் வரும்போது உனக்கு போன் பண்றேன், வந்து வாங்கிட்டு போமா?
அப்பா, நான் அந்த பணத்தை உங்ககிட்ட கடனா தான் வாங்கிப்பேன். பணம் வந்ததும் கொடுத்துடுறேன்பா.
ஆகட்டும்.
உடன் பிறந்தவர்கள் நமக்காக எதையும் விட்டு கொடுத்து வாழ்கின்ற சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய சுயநலத்தால் நமக்கு தேவையானதை நாம் அடைந்தே தீர வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் நமக்கென்ன என்ற எண்ணம் நமக்குள் உருக்கொண்டு வளர ஆரம்பித்து விடுகிறது. இதனால் உடன் பிறந்தாரையும் பெற்றோரையும் அவர்கள் மனம் நொந்து போகின்ற அளவுக்கு துன்பத்திற்குள்ளாக்குகிறோம். இவ்வாறு நாம் அவர்களை துன்பத்திற்குள்ளாக்கும் போது விட்டுக் கொடுப்பவர்களின் மனநிலையும் மாறி பகைமை வளர இடமளிக்கும் என்பதை உணர்ந்து நம்முடைய சுயநல போக்கினால் மற்றவர்களுடைய குறிப்பாக பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தாமல் வாழ முயற்சிப்போம். வீட்டுக்கொரு பிள்ளை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார். இதில் பங்கு பெற்றோர் ஸ்ரீதர், ஜெயக்குமார், கீதா, ஹேமலதா. நிகழ்ச்சி அமைப்பு ராஜபக்ஷா. ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.